நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். போன வாரத்திலே 2வது அதிகாரத்தை நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு 3வது அதிகாரத்திற்கு நேராக நாம் செல்லப்போகிறோம். இந்த 2வது அதிகாரத்திலே கர்த்தர் தானியேலை விசேஷித்த விதத்தில் உயர்த்தினதை நாம் பார்த்தோம். எப்படி என்றால், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி கர்த்தர் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை தானியேல் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பிரதிஷ்டை வாழ்க்கை தான் அவனுக்கு சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவனாக கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதிக்க முடிந்தது. என்றைக்குமே பிரதிஷ்டை வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கனம் உண்டு. ஆண்டவருக்கென்று நம்மை பிரதிஷ்டை பண்ணி வாழ்வதற்கு நிச்சயம் கர்த்தர் அதை குறித்து கனப்படுத்துகிறார். அது ஆண்டவர் அதை நிச்சயம் அதை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அதற்குரிய வெகுமதி மேன்மை நிச்சயம் தெய்வ பிள்ளைகளுக்கு உண்டு. அதனால தான் நம்ம அந்த பிரதிஷ்டை ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய் எப்பவுமே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவனுடைய பிரதிஷ்டையெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, தன்னை எந்த விதத்திலேயும் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, அதாவது கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிறதில் மட்டும் அவன் தெளிவாக இருந்தான். அந்த கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற விஷயம் அது உணவு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் எதுனாலும் தன்னை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதில் ஒரு தேவ பிள்ளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் முழுவதிலும் நம்மை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஏராளம் உண்டு. நம்மை சுற்றிலும் இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே கவனமாக இருக்கணும். நாம் எந்த விதத்திலும் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும் பொழுது அதற்குரிய கனமும் மகிமையும் மேன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும். நம்முடைய வார்த்தைகள் செய்கைகள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் சிந்தனைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை சரியாய் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி 2வது அதிகாரத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். 3வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தானியேலோடு 3 சிநேகிதர்கள் அவனுக்கு இருந்தாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இந்த நேபுகாத்நேச்சார் யூதாவை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அநேக வாலிபர்களை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போனான். அதில் அநேக வாலிபர்களிலே ஞானம் உள்ளவர்கள், திறமையுள்ளவர்கள், அழகுள்ளவர்கள் மற்றும் கல்வி அறிவுள்ளவர்கள், இப்படி பல திறமை உள்ளவர்களை அரண்மனையிலே சேவிக்கும்படி கொண்டு போனான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களிலே ஞானம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அறிவாளிகளாக இருந்தாங்க, திறமை உள்ளவங்களாக இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா சிலர் மட்டும்தான். ஞானம் அறிவு திறமை அறிவு எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு அது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. இதிலே பார்க்கும் பொழுது தானியேல் அதில் சிறந்தவனாயிருந்தான். அவனோடு கூட அவனுக்கு நண்பர்களாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற மற்ற 3 பேரும் தானியேலோடு இணைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நிற்கிறதிலே வைராக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிறதில் கருத்துள்ளவர்களாயிருந்து உணவு விஷயத்திலே அவர்களும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவனாய் இருந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் கொடுத்தார், அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வைராக்கியம் நல்ல விதத்தில் உண்டு, ஆனால் ஜெப ஜீவிதத்தில் நிச்சயமாகவே தானியேலுடைய லெவல் கொஞ்சம் வேறு தான். இந்த மற்ற 3 பேரை விட தானியேலுடைய ஜெப ஜீவிதம் விசேஷமாக இருந்தது, அதற்குரிய கனம் அவனுக்கு கிடைச்சது. இவர்கள் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவர் தனக்கென்று வைராக்கியம் உள்ள ஒவ்வொருவரையும் கண்டிப்பாய் உயர்த்தாமல் விடுவதே கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தனக்கென்று வைராக்கியமாய் ஒருத்தர் இருந்தால் அவர்களை கண்டிப்பாய் உயர்த்திய தீருவார். அவங்களை உயர்த்தாமல் கர்த்தர் விடவே மாட்டார். அந்த வைராக்கியம் நிச்சயமாய் கர்த்தரால் கர்த்தருடைய சமூகத்தில் கனப்படுத்தப்படும். அதனாலே இந்த 3 பேரையும் கர்த்தர் இந்த 3வது அதிகாரத்திலே கனப்படுத்துகிற சம்பவம் இந்த 3வது அதிகாரத்தில் வருகிறது. என்றைக்குமே ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறது என்பது சுலபமாய் அப்படியே நடந்து விடுகிற சம்பவம் அல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார் என்றால் அதற்கு சில கடினமான பாதைகளை நாம் கடந்து போக வேண்டியிருக்கும். அது உண்மை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுதான் உண்மை. என் வாழ்க்கையிலும் உண்மை, உங்கள் வாழ்க்கையில் அதான் உண்மை. அதை நான் எத்தனையோ முறை வாழ்க்கையில் கடந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஒன்று கொண்டு போகும்போது சில கடினமான பாதையில் கொண்டு வருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லை மாறும், அதற்கு பிறகு காரியங்கள் மாறும், சரீரப்பிரகாரமாய் ஒரு பெரிய பாதிப்பு வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் மற்ற காரியத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் வரும். ஏதாவது ஒரு பெரிய போராட்டத்தை, கடினமான பாதை கடக்க வேண்டி வரும். அதை கடந்த பிறகு உடனே ஒரு லிஃப்ட் வரும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி எல்லாம் வரும், அதுக்கு பிறகு ஆண்டவர் நிச்சயம் கனப்படுத்துவார். அப்போ இது வந்து நம்ம ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வழிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மை உயர்த்தணும்னு நினைச்சா அப்படி ஈஸியாக அது பாட்டுக்கு அப்படியே படிப்படியாக அப்படி தூக்கி உட்கார வைக்கிறது கிடையாது. அப்படி படிப்படியாக அதை கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த பாதையில் போகும்பொழுது பல நெருக்கடிகள், பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக சந்திக்க வேண்டி வரும். எதுக்காக இந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், இன்னும் சப்ஜெக்ட்க்கு போல, அதுக்கு முன்னாடி நான் சில முன்னோட்டமாக சொல்கிறேன். ஏன் இந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படின்னா, அந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்கள் என்பதற்கு, நம்மை நிரூபிப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பது நம்மை ஆண்டவருக்குள் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். நம்மை பக்குவப்படுத்தும், நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதிகமாய் பலப்படுத்தும். நம்ம ஒரு லெவலில் இருக்கும்போது அதற்குரிய பலன் நமக்கு போதும், அடுத்த லெவலுக்கு போகும்போது அதற்குரிய பலன் நமக்கு அதிகமாய் நமக்கு தேவைப்படும். அப்போது அந்த லெவலுக்கு நம்மை பலப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லி நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிட மாட்டோம். ஜெபம் பண்ணுன்னா நம்ம ஜெபிச்சிட மாட்டோம். நல்லா பைபிள் படின்னு சொன்னால் நம்ம பண்ணிட மாட்டோம். அதற்கான ஒரு நெருக்கடிகள், பிரச்சனைகளை ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஜெப ஜீவிதம், வேதத்தை தியானிக்கிறது, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறது, இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதற்கு தான் கர்த்தர் அப்படியெல்லாம் நமக்கு நம்மை கொண்டு செல்லுகிறார். இப்போது இந்த அதிகாரத்தில் அதைத்தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம், 3 அதிகாரம்.
ராஜாவாகிய
நேபுகாத்நேச்சார்
60 முழ 60 முழ 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடுவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான்.
போதும். இப்ப இந்த இடத்திலே சிலை பிரதிஷ்டை, இந்த நேபுகாத்நேச்சார் இப்பொழுது இந்த இடத்தில் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன? நேபுகாத்நேச்சார் இப்பொழுது திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகியிருக்கிறது. 2 அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்ததே நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். அந்த சொப்பனத்தை அவன் மறந்து விடுகிறான். பின்பு அதை குறித்து அவன் சாஸ்திரிகள், ஞானிகள், ஜோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள், கல்தையர்கள் இவங்க எல்லா இடத்துல விசாரித்து யாரும் சொல்ல முடியல. கடைசியிலே தானியல் வந்து அதை சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் தானியலுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு அந்த சொப்பனத்தை தானியல் விவரிக்கும் பொழுது, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அதன் தலை தங்கமாயிருந்தது, மார்பும் புறம் பொயமும் வெண்கலமாயிருந்தது, பின்பு வயிறு இரும்பாயிருந்தது. இப்படி அந்த சிலையை குறித்து உலகத்தின் சாம்ராஜ்யங்களை அதன் மூலமாக அவன் விவரித்து கொண்டு வருகிறான். இப்படி உலகத்தின் சாம்ராஜ்யங்கள், அதை ஏற்கனவே கடந்த சில வாரமாக பார்த்துட்டு இருக்கிறோம், உலகத்தில் வரப்போகிற கடைசி சாம்ராஜ்யம் வரையிலும், சொல்லப்போனால் அந்திகிறிஸ்துவின் அரசாட்சி வரையிலும், அந்த 10 விரல்கள் அது வரைக்கும் கொண்டு வந்து, பின்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையையும், அதன் மூலமாக உலகத்தின் அத்தனை சாம்ராஜ்யங்களுக்கும் நிரந்தர முடிவு ஏற்பட போவதையும் அந்த சொப்பனம் விளக்கம் கொடுத்து விட்டது. இப்ப இந்த சொப்பனத்தை கேட்டவுடனே நேபுகாத்நேச்சர் அதை குறித்து ரொம்ப சிந்திச்சிருப்பான். இப்ப இந்த சொப்பனத்தில் தலையான அந்த தங்கமான தலை நீரே என்று சொல்லி தானியல் சொல்லுவான். அதாவது அன்றைக்கு இருந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் தான் அந்த பொன்னாலான தலை. அதன் பிறகு மார்பும் பொயமும், இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அதன் பிறகு வருகிற கிரேக்க சாம்ராஜ்யம் அதை குறிக்கிறது. பின்பு வருகிற ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்படி சாம்ராஜ்யங்கள் வருகிறது. அப்ப அந்த பொன்னிலாலான தலை நீரே என்று சொல்லி நேபுகாத்நேச்சாருக்கு தானியல் சொன்ன உடனே அவன் உள்ளத்திலே அதை குறித்த ஒரு பெரிய பெருமை மமதை வந்திருக்கணும். தான் தான் அந்த கோல்டன் சொல்லு கிங்டம், தங்கத்திலான அந்த தலை, இந்த சாம்ராஜ்யம் இருக்கிறதுலேயே விலையேற பெற்ற ஒரு சாம்ராஜ்யம், அதற்கு கீழே வருகிறதெல்லாம் அதை விட மகிமையிலே குறைந்தது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை விட மேலான ஒரு கனம் மகிமை பெற்ற சாம்ராஜ்யம் இல்லை. அதுக்கு பிறகு வருகிறது தான் அதோட அடுத்த லெவல் தான், இரும்பு வரைக்கும் வந்துடுது. அப்போ அப்படி வரும்பொழுது தங்கத்தினாலான அந்த தலை நீரே என்று சொல்லப்பட்ட உடனே அவன் உள்ளத்திலே தன்னை குறித்த ஒரு எண்ண அளவுக்கு அதிகமான பெருமை மேன்மை அடைந்திருக்க வேண்டும். இன்னைக்கும் சொல்லுகிறேன், ஒரு நபர் ஆளுகை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புகழ்ச்சி வரும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அவங்களுக்கு பெருமையும் புகழ்ச்சியும் வரும்பொழுது கடைசியிலே தன்னிலை மறந்து அவருடைய காரியம் எங்கேயோ போயிடுவாங்க. தன்னை வந்து சொல்ல போனால் தன்னை ஒரு தெய்வமாகவே எல்லாரும் வணங்கணும் என்கிற நிலைமைக்குள் ஆளுகிறவங்க போயிடுவாங்க. இன்னைக்கு அது நடக்குது, நம்ம தேசத்திலையும் நடந்த விஷயம்தான் இல்லையா. நம்ம சில வருஷங்களுக்கு முன்பாக ஜெயலலிதாக்கு எத்தனைய காரியம் நடந்துச்சு இல்லை, கோயில் அங்கே நடவுக்கு வந்துச்சு. அவள் வந்து கடைசியில் மரியாள் மற்ற இந்து தெய்வங்களுக்கு போல தன்னை சித்தரித்து அதை வணங்க வச்சு கடைசியில் மரியாளுடைய சில தோற்றத்தில் அவருடைய முகத்தை கொண்டு வந்து இப்படியெல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் இது நடந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் போனால் நடமாடும் தெய்வமாகவே எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் விழுந்து வணங்கணும், காலில் விழுந்து வணங்கினாங்க, லிட்டரா நடந்துச்சு. அப்போ வந்து சிலை வணக்கம் கூட இல்லை, ஒரு மனித சூழ்நிலையில் இருக்கும் பொழுதே எல்லாம் காலில் விழுந்து வணங்கும்படிக்கு செய்யப்பட்ட சம்பவங்களை நமக்கு கண்டுனால தெரியும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையின் உச்சம். பெருமை அடையும் போது எல்லாம் நம்ம காலில் விடணும், நம்மளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும் என்கிற ஒரு நிலை, ஒரு பெருமை, ஒரு அகந்தை வருவது இயல்பு. நேபுகாத்நேச்சாரும் அந்த நிலைமையில தான் இப்ப தள்ளப்பட்டிருக்கிறார். தங்கத்தினால் அந்த தலை நீரே என்று சொன்ன உடனே அவன் பார்த்துட்டான், ஓ நம்ம தான் அந்த கோல்டன் கிங்டம், நம்ம தான் இது விலையேற பெற்ற ராஜ்யம், நமக்கு பின்னால் வரதெல்லாம் நம்மளோட கீழே தான் என்ற நிலை வந்த உடனே பார்த்தான் ஒரு சிலை ஒன்று நிறுவிடுவோம். அந்த சிலை தன்னுடைய ரூபத்தை ஒரு சிலையாக வடித்து விட்டான். புரியுதுல, தன்னுடைய ரூபத்தை ஒரு சிலையாக வடிக்கிறான். அது சாதாரணமான ஒரு சிலை அல்ல. அந்த சிலையுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டுடைய ஒரு காரியம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம், முதல் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
60 முழ உயரமும்
6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான்.
இந்த சிலையின் உயரம் 60 முழம் உயரம் இருந்தது. அந்த சிலையினுடைய அகலம் 6 முழம் அகலம் இருந்தது. இந்த சிலையை வணங்குவதற்கு ராஜ கட்டளை. எப்ப வணங்கணும்னா, இசை வாசிக்கும் பொழுது எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கிறான். வாசிக்கலாம் அந்த இசை கருவிகள் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது,
நீங்கள் தாழ விழுந்து
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள்.
போதும். எப்ப இதை பணிந்து கொள்ளணும்னா, இந்த இசை வாசிக்கும் பொழுது. எத்தனை இசை பாருங்க, எக்காலம் 1, நாகசுரம் 2, கிண்ணரம் 3, வீணை 4, சுரமண்டலம் 5, தம்புரு 6. 60 முழ உயரமான சிலை, 6 முழ அகலமான சிலை, அதை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வதற்கு 6 விதமான கீத வாத்தியங்கள் இசைக்கப்படும். 3, 6, 666. இது பிசாசனுடைய எண், சாத்தானுடைய எண், 666. அப்போ அந்த காலத்திலே இந்த ஸ்பிரிட் வந்து, இன்னைக்கு மட்டுமல்ல பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அந்த ஸ்பிரிட் வேலை செய்யுது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அன்றைய நிலைமையிலிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சிலைக்கு அவ வந்து வேற டைமென்ஷன் வச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 60 முழ உயரம், 6 முழ அகலம், 6 கீத வாத்தியங்கள், 666, 6, 3, 6களை கொண்டு வரா. இது எல்லாமே எப்படி நடத்தப்படுகிறார்கள், எப்படி இதெல்லாம் அப்படி வருதுன்னா, இந்த ஆவிகள் அவர்களை அப்படி நடத்துது, தங்களை அறியாமலே நடத்துகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நம்ம நாட்களில் சொல்றோம், எத்தனை காரியங்கள் ஜனங்கள் வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாம செய்கிறாங்களா, அறிந்து செய்கிறாங்களா, புரிஞ்சு செய்கிறாங்களா, புரியாம செய்கிறாங்களா, நமக்கே புரியல. இப்படி வந்து ஜனங்களுடைய நிலைமை இருக்கு. இந்த ஆவிகள் ஆக்கிரமிக்கும் போது, நம்ம வந்து சபை அங்கே இன்னொரு இடத்துல ஆரம்பத்தில் இருந்த பொழுது, அந்த இடத்துல வந்து ஒரு பைக் வந்து நிற்கும் அடிக்கடி. அந்த பைக்கில் பார்த்தோம்னா, நான் ரொம்ப கவனிச்சிருக்கிறேன், அதில் வந்து 666ன்றது நேம் நம்பர் போர்டுலேயே நம்பர் வந்து சின்னதாக இருக்கும், பெருசாக 666ன்னு ரெட் கலர் அப்படியே எழுதியிருக்கும் அந்த பைக்கில். அது மட்டுமல்ல, சைடில் அப்படி ரத்தம் வழிகிற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருக்கும். அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த பைக்கில் இன்னொரு சைடில் ஒரு சின்ன வாசகம் எழுதியிருக்கும், ஐ ஆம் த சாட்டானிக் வாரியர் அப்படின்னு எழுதியிருக்கும். நான் சாத்தானுடைய போர் வீரன், அதனுடைய அர்த்தம் ஐ ஆம் த சாட்டானிக் வாரியர்னு எழுதியிருக்கும். அப்போ பார்க்கும்போது அவன் வந்து தெரிஞ்சு அதை எழுதியிருக்கானா, தெரியாமல் எழுதியிருக்கானா, புரிஞ்சு எழுதுனானா, புரியாமல் எழுதுனானான்னு தெரில. அந்த 666ன்றது பைபிள் படிக்கிற நமக்கு இது வந்து பிசாசனுடைய எண் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தல் 13:18 எழுதியிருக்கிறது. அப்போ நமக்கு பைபிளில் வந்து இந்த நம்பரை குறிச்சிருக்குது. ஆனால் வேதத்தை அறியாத அந்த நபருக்கு எப்படி அந்த நம்பர் அதை வந்து அவங்களுடைய இருதயம் கவர்ந்து இழுக்கிறது, எப்படி அந்த நம்பர் அவங்கள வந்து தங்களை அறியாமல் அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் என்கிறத நம்ம வந்து பார்த்தா நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு அந்த 666 என்கிறதான அந்த டிஜிட்டல் காரியம் இல்லாமல் இன்னைக்கு வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம வாங்குகிறதான எந்த ஒரு பொருளையும், ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்தாலும் கூட அதில் பார் கோடு இருக்கும். அந்த பார் கோட்லையும் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லென்த்துடைய கோட் நம்பர் என்னன்னு, அந்த பார் கோட் நம்பர் என்னன்னா 6. அது அந்த எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும், 3 இடத்துல வரும். அந்த 3 இடத்துடைய அதை அந்த பார் கோடை கண்டுபிடித்தவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கிற அந்த 3 கோடுக்கும் உள்ளதான நம்பர் என்னன்னா 6 அப்படின்ற, அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காது. மற்றதுக்கு நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு நம்பர் போட்டிருக்காது, நம்பர் போட மாட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் நம்பர் போட்டிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பர் 6, அது கரெக்டாக 3 இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் அதிலும் அந்த பார் கோட் இருக்கும், அதுலேயும் இந்த 666ன்ற காரியங்கள் வரும், எல்லாத்துலேயுமே வரும். அப்போ இதெல்லாம் தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். அது என்னன்னா, இது அசுத்தாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி கேலண்டர் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ABCDக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏக்கு ஒரு நம்பர், பிக்கு ஒரு நம்பர், பின்பங்க தெரியும் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏக்கு ஒரு நம்பர், பிக்கு ஒரு நம்பர் இருக்கும். டபிள்யூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருப்பாங்க, டபிள்யூக்கு 6. அப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது WWW போட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ அந்த டபிள்யூடைய வேல்யூ வந்து 6. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே அந்த காலத்திலிருந்து சரி இந்த காலம் வரையிலும் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியினுடைய செயல்பாடு உலகத்தின் சாம்ராஜ்யங்களுக்குள் அது கிரியை செய்கிறது. இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்களுக்குள் இந்த ஆவியினுடைய ஒத்தாசையினால், இந்த ஆவியினுடைய நடத்துனால தான் இன்னைக்கு உலகத்திலே அரசாளுகிறவர்கள் எல்லாருமே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையிலிருந்து சரி இன்றைக்கு வரைக்கும் சரி, இதன் அடிப்படையில் இந்த ஆவிகளால் கட்டுப்படுத்தப்பட்டுதான் ஆளுகிறார்களே தவிர, இவர்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டு இவர்கள் ஆளுகை செய்கிறது கிடையாது, ஆட்சியில் உட்கார்றது கிடையாது. இவர்கள் எல்லாருமே அசுத்த ஆவிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த ஆவிகள் தான் இவங்களை நடத்துகிறது. அந்த சேம் ஸ்பிரிட் இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஆவி பார்த்தீங்கன்னா பெருமையின் உச்சமா இருக்கும், பெருமையின் உச்சம். இதனுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியினுடைய செயல்பாடு பெருமையின் உச்சம். இந்த நேபுகாத்நேச்சார் இந்த பொற்சிலையை செய்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாலிட் கோல்டில் செஞ்சிருக்கிறான். இது மரத்தில் செய்யப்பட்டு சும்மா பூச்சி வேலை பண்ணது கிடையாது, இது சுத்தமான பொன்னினால் செய்யப்பட்டதான ஒரு சிலை. இது முளம் என்கிறதான அளவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முளம் என்று வரும்போது இங்கே 60 முளம் உயரம், 6 முளம் அகலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம வந்து ஃபீட்ல அடியில் நம்ம சொல்ல போனால் இது 90 உயரமான ஒரு சிலை. ஒரு முளம் என்பது 1.5 குறிக்கும், புரியுதுலாம். நம்ம வந்து முளம் என்று பைபிளில் சொல்லப்படுறது வந்து நம்முடைய ஃபீட், ஏன்னா முளம்னா நமக்கு கணக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. இதை வந்து நமக்கு மெஷர்மெண்ட்ல பார்த்து நம்ம ஃபீட்ல ஒரு அடின்றமே, அந்த அடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 1.5 சேர்ந்ததால் ஒரு முளம். அப்படி பார்க்கும்போது இந்த சிலையினுடைய உயரம் 90, அதே போல இதனுடைய அகலம் 9, 90 உயரமும் 9 அகலமுமான ஒரு சிலை. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது எப்படியும் இது ஒரு 6 கட்டட சைஸுக்கு இருந்திருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். ஒரு 90 உயரம் உள்ளதான ஒரு சிலை, சுத்த பொன்னினால் செய்யப்பட்ட 90 உயரமான சிலை. அப்ப எப்படிப்பட்ட அளவுக்கு அவனிடத்துல பொன் குவிந்திருக்கிறது பாருங்க, அவ்வளவு தூரம் அவனுடைய சாம்ராஜ்யம் வெல்த்தியா இருந்திருக்குது, ஐஸ்வர்யத்தில் நிறைஞ்சிருக்கிறது. அதனாலதான் அவனுடைய படைப்புகள் எல்லாமே மிக சிறந்தது. இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து நம்ம சரித்திரத்தில் பார்க்கிறோம், அவன் எடுத்து அவனுடைய காலத்திலே செய்யப்பட்டதான ஹேங்கிங் கார்டன், இல்ல தொங்கு தோட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் அப்படின்னு நம்ம சிறு வயதில் பாடத்தில் கூட படிச்சிருப்போம். அப்போ அந்த ஹேங்கிங் கார்டன் வந்து உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட விதத்தில் அன்றைக்கே அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அவன் வந்து வளர்ந்திருந்திருக்கிறான். அவ்வளவு தூரம் ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருந்திருக்கிறது. இவங்களுடைய ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். பாபிலோனின் ஐஸ்வர்யம் என்பது அந்த காலத்தில் நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய காலத்திலும் வரையிலும் சொல்லுகிறேன், அந்த பாபிலோனின் ஐஸ்வர்யம் மிகப்பெரியது. நம்முடைய காலத்திலே நீங்க சொல்ல போனால் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே வழி வந்தது தான் நம்முடைய காலத்திலிருந்து சதாம் ஹுசைன். ஈராக் தான் அந்த பாபிலோன், அந்த இடம் தூரா என்கிற சமவெளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈராக் என்ற இடத்துல இருக்கிற காரியம் தான் அது. அப்ப அந்த இடத்திலே ஆட்சி செய்த, நம்ம ஜெனரேஷன் ஆட்சி செய்த சதாம் ஹுசைன், அவனுடைய வெல்த்தை குறிச்சு நீங்க வேணா யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அவனுடைய டாய்லெட் கம்மோடர் கூட கோல்டுன்றான், எல்லாமே சுத்த தங்கம். வாழ்க்கை அவன் வச்சிருந்த அத்தனையுமே தங்கத்தினாலே செய்தது, அவருடைய வீட்டின் பொருட்கள் அத்தனையும் தங்கம். அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்ம காலத்திலே இருந்ததான சதாம் ஹுசைன் அப்படிதான் இருந்திருக்கிறான். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்த் அவங்களுக்கு இருந்ததான அந்த ஐஸ்வர்யம் மகிமை அவ்வளவு தூரம் இருந்திருக்கிறது. இது அசுத்த ஆவியின் நேரடியான ஆளுகையில் இருந்ததுனாலே அந்த ஆவிகள் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்து அவர்களை கனப்படுத்தி வைத்திருந்திருக்கிறது. சரி, அப்படி இருக்கட்டும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் நடந்த விஷயம், இந்த சிலையினுடைய அமைப்பு, அதற்கு பணிந்து கொள்வதற்கான இசை வாசிக்கப்பட்டது, எல்லாமே அந்திகிறிஸ்துவின் அடையாளமாயிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இந்த சிலையை வணங்கினது என்பது பார்க்கும் பொழுது அவன் தன்னை உயர்த்தி அவன் ஜனங்களை தன்னை பணிந்து கொள்ள வைத்ததான ஒரு காரியம். இப்ப அந்திகிறிஸ்துவினுடைய காரியம் அப்படித்தான் இருக்க போகிறது. அவர் சர்வாதிகாரியாக வந்து எல்லாரும் அவனை கட்டாயம் பணிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள் உலகம் போய் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த பாபிலோனுடைய காரியங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஆவியின் கிரியைகள் இருந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் அது செயல்படத்தான் போகிறது. இதுல இதனுடைய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சர்வாதிகாரம் படைத்ததாக இருக்கும். இந்த சர்வாதிகாரம் நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் இந்த சர்வாதிகாரம் நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல தான் உண்டு பண்ணின அந்த சிலையை எல்லாரும் வணங்கித்தான் ஆக வேண்டும் என்பது ராஜ கட்டளையா இருந்தது. அது ஒரு சர்வாதிகாரம். அதே காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா சதாம் ஹுசைனுடைய காலத்தில் அவன் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தான். தன்னை பகைத்தவங்கள் எல்லாரையும் கொலை செய்தான். ஏராளமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சதாம் ஹுசைனுடைய ஆட்சியின் காலத்திலே அவனுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்பட்டாங்க. அவன் மரண தண்டனை அவனை பிடித்து மரண தண்டனை நிறைவேற்றின பிறகு பல இடத்துல ஈராக்கில் வந்து தோண்டி பார்க்கும்போது பல இடத்துல மாஸ் கிரேவ் கண்டுபிடிச்சாங்க. சில இடத்துல குழி தோண்டி பார்க்கும்போது ஒரே குழியிலே நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகளை ஒன்றா எடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கச்சக்கமான ஜனங்களை, தனக்கு விரோதமான ஜனங்களை மொத்த மொத்தமாய் கொண்டு போய் கொன்று பெரிய குழி தோண்டி மொத்தமாக போட்டு புதைச்சாங்க. அப்படி அவனுடைய காலத்தில் எத்தனை பேர் அவனுக்கு விரோதமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஏராளமானவர்கள் சதாம் ஹுசைனுடைய காலத்திலே கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா அதற்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்து அவனை கொன்றே தீர்க்க வேண்டும் என்கிறதுல தெளிவாக இருந்து முடிவெடுத்தாங்க. அப்போ இதிலிருந்து பார்க்கும் பொழுது சர்வாதிகாரி, இப்போ இதற்கு பிறகு அதே ஸ்பிரிட்ல தான் அந்தி கிறிஸ்துவின் காரியம் இருக்க போகிறது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவின் காரியம் நேபுகாத்நேச்சார் மாதிரி இருக்காது, சதாம் ஹுசைன் மாதிரி இருக்காது, அதை விட மோசமா இருக்கும். நல்லா புரியணும். அந்தி அதே ஸ்பிரிட் தான் வேலை செய்யுது. அதனுடைய ஃபைனல் அட்டெம்ப்ட், கடைசி முயற்சி தான் அந்தி கிறிஸ்து. அது துவக்கமான நேபுகாத்நேச்சார் போல அல்ல, இடையில வந்த சதாம் ஹுசைன் போல அல்ல. நிச்சயமாய் அதனுடைய முடிவு மிக கொடூரமா இருக்கும். அவனுடைய காரியம் மிக மோசமா இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் காரியம் நிச்சயம் நேபுகாத்நேச்சாரை விட, சதாம் ஹுசைனை விட மிகவும் கொடூரமான ஒரு காலம் பூமிக்கு காத்திருக்கிறது. அதை விட ஒரு கொடூரமான அரசாட்சி பூமிக்கு காத்திருக்கிறது. அது எப்போ? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த காலத்தில் ஜனங்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம கவனிக்கணும், ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த சதாம் ஹுசைனையோ இதை நம்ம காலத்துல கர்த்தர் காட்டினாரு. இந்த நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் நமக்கு வேதத்திலையும் காட்டியிருக்கிறாரு, பாடத்திலையும் காட்டியிருக்காரு. இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகத்தான் ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கிறார். இந்த ஸ்பிரிட் இன்றைக்கும் வேலை செய்கிறது. அதனுடைய முடிவு மிக மோசமாக இருக்க போகிறது. அது கடைசியாக அந்தி கிறிஸ்துவோடு இந்த ஆவியின் செயல்பாடு உலகத்தில் முடிவடையும். அதுதான் லாஸ்ட் அரசாட்சி. அந்த ஸ்பிரிட்டோடைய அரசாட்சியில் தான் போயிட்டு கடைசியாக அது அந்தி கிறிஸ்துவில் போய் முடியும் போது. அப்போ யோசிச்சு பார்க்கணும், கைவிடப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்படுகிறவர்கள் அந்த கொடூர காலத்தை சந்திக்க போகிறார்கள். யோசிக்கணும், கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்படுகிறவர்கள் கண்டிப்பாக அந்த கொடூரமான இடத்துல மாட்டிக்கொள்வாங்க. நான் சொல்கிறேன், ரகசிய வருகையில் கைவிடப்படுகிறதை போல கொடுமை வேற எதுவுமே கிடையாது. சாவை தேடினாலும் சாவு வராது. கொடூரமாக அவங்களோட வாழ்க்கை இருக்கும். அதை விட ஒரு சித்திரவதை, ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. ரொம்ப கொடூரமான காலம் உலகத்திற்கு இருக்குது. கடைசி ராஜ்யம் அப்படித்தான் இருக்க போகிறது. அதாவது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம்னா கடைசி ராஜ்யம், அது அப்படித்தான் இருக்க போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு முன்னால் வச்சிருக்கார், பைபிளில் நமக்கு காட்டுறார். அதனால இந்த நாட்களில் நம்ம ரொம்ப தெளிவார்களும். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடைய செயல்பாடு இன்றைக்கும் பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது. இதில் தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்கள் தெளிவாக இருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் இந்த சிலையை மட்டும்தான் வணங்க எதிர்பார்த்தா நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த இடத்திலே இந்த தூரா என்கிற சமவெளியிலே இந்த சிலை நேபுகாத்நேச்சாருடைய சிலை வைத்து வணங்கும்படிக்கு சொல்லப்பட்டது. ஆனால் வெறும் இந்த ஒரு நேபுகாத்நேச்சாருடைய சிலை மட்டுமல்ல, பின்னால் அதுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருந்துச்சு. நீங்கள் வாசிங்க 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிரம் கோபம் கொண்டு
சாத்ராக்கையும்
மேஷாக்கையும்
ஆபேத்நேகோவையும்
அழைத்து கொண்டு வரும்படி
கட்டளையிட்டான்.
அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலும் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது
பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயானில்
அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான்.
அவன் பேசின வார்த்தை பாருங்க, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு கேட்டான். ஆணவத்தின் உச்சம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சிலை மட்டுமல்ல, 14 பாருங்க, நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானான்னு கேட்டான். இங்கே வெறும் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வது மட்டுமல்ல, என் தேவர்களுக்கு நீங்க ஆராதனை செய்யாமல் போனது உண்மையான்னு கேட்கிறான். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இவனுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய சகல கட்டடை அவனுடைய சகல தேவதைகளையும் ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்து விக்கிர ஆராதனைன்றது அல்ல, இன்றைக்கு இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சகல விதமான கோட்பாடுகளுக்கும் ஒருவன் அடிபணிந்து போகாத பட்சத்தில் அவர்கள் கொடூரமாய் கொல்லப்படுவார்கள், கொடூரமாய் நடத்தப்படுவார்கள் என்பதற்கு இது ஒரு காரியம். அப்ப அந்த சிலை என்பது அவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமானது, ஏன்னா பொன்னினாலான தலை நீரேன்னு சொன்னான். அப்ப அந்த சிலை பொற்சிலை, இங்கு நிறுத்தப்பட்ட பொற்சிலை அவனுடைய ராஜ்யத்திற்கு அடையாளமானது. அவனுடைய ராஜ்யத்தை மட்டும் பணிந்து கொள்வதல்ல, அவனுடைய தேவர்களையும் பணிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்க்கப்பட்டார்கள். புரியல, ரெண்டையும் பணிந்து கொள்ளணும். ஒன்று இந்த பொற்சிலையும் பணிந்து கொள்ளணும், இரண்டாவது அவனுடைய தேவர்களையும் ஆராதிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் காலம் எப்படி இருக்குன்னா, அவனுடைய ராஜ்யத்திற்கும் டோட்டலா அடிபணிந்து போக வேண்டும், அடுத்தது அவனுடைய சகல சட்ட திட்டங்களுக்கும் உட்படுத்தி வாழ வேண்டும். அதற்கு எதிராக எந்த விதத்திலும் யாரும் செயல்படுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் இது நமக்கு நிழலாட்டமாய் சொல்லப்படுகிறது. வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் காரியத்திற்கு இந்த நேபுகாத்நேச்சாருடைய அரசாட்சி ஒரு நிழலாட்டம். இதை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இப்படித்தான் இருக்க போகிறது, இதை விட மோசமாகவும் இருக்க போகிறது, அதுதான் உண்மை. அப்ப இதிலிருந்து நம்ம ஒண்ணு மட்டும் தெரியணும், இவர்களுக்கு இப்படி சகல விதத்திலையும் அடிபடிய வேண்டும் என்று கட்டளை வந்த உடனே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒருபோதும் பணிய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் நின்றார்கள். அப்படி நிற்கும் பொழுது அவர்களை சிலர் காட்டி கொடுக்கிறாங்க. காட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் பிடித்து கொண்டு வந்து விசாரணையில் நிற்க வைக்கப்படுறாங்க. மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போதான் இவங்க பேசுறாங்க. 16 வாசிக்கலாம்.
சாந்த்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும்
நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை ஆராதனை செய்வதும் இல்லை,
நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது.
நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது.
ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள்.
ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இவங்க மூணு பேர் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதுல நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் தேவன் எங்களை இந்த எரிகிற அக்னி ஜுவாலைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் உம்முடைய தேவர்களையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. திருப்பி மார்க்க பிரித்து சொல்றாங்க, உம்முடைய தேவர்களையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. அந்த தேவர்களையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், பொற்சிலையும் பணிந்து கொள்ள மாட்டோம். இதுல ஃபர்மா நின்றாங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இவங்களுக்கு இந்த நம்பிக்கை எதை குறிக்கிறது என்றால், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லவர்களுக்கே பயப்படுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது இதுக்குதான். அப்ப இந்த இடத்தில் இவங்களுடைய சரீர மரணம் இவங்களுக்கு முன்னால நிக்குது. ஆனால் இவர்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம், எங்களுடைய தேவன் எங்களை தப்புவியாமல் போனாலும் என்ன, செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் ஆத்துமா ஆண்டவரோடு போக வேண்டும். உயிரே போனாலும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்கள் ஆண்டவரை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அவருடைய வார்த்தைக்கு மாறாக நாங்கள் வேறு அந்நிய தேவர்களை அடிபணிய மாட்டோம். இப்ப இதிலிருந்து நம்ம வந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அந்நிய தேவர்களை ஆராதிப்பது என்பது இங்கே பாத்தீங்கன்னா ஒரு சிலை வணக்கம். ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த சிலை வணக்கம்ன்றது மேட்டர் ஆகாது. புரிதலா, சிலை வணக்கம்ன்றது மேட்டர் ஆகாது. இன்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வந்து ரெண்டு காரியத்தை கொண்டு வரான். அவனுடைய காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை ஆராதிக்க சொல்றான், ரெண்டாவது பணிந்து கொள்ள சொல்றான். ரெண்டு விஷயங்கள் நடக்குது. இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் அவனும் நமக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பான். என்ன கமெண்ட் கொடுப்பான், தவறான ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு நமக்கு பிசாசு எப்பொழுதும் நம்ம இடத்துல கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பான். நமக்கு வந்து ஒரு சிலையை நிறுத்தி இந்த சிலையை வணங்கு, அது வராது. புரிதல, ஒரு சிலை நிறுத்தி வணங்காது, அந்த மாதிரி எல்லாம் வராது. நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி அல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செயல்படும்படி தவறான காரியங்களை இதை செய் இதை செய் என்று பிசாசு நமக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். அவன் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தை நாம் கீழ்ப்படிந்து செய்கிறோமோ அப்பொழுது அந்த காரியத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்ற அர்த்தம். இப்ப நம்மளை பார்த்து நீ சண்டை போடு அப்படின்னு நம்ம உள்ளத்துல அவன் தூண்டுறான். உடனே நம்ம போய் ஒருத்தர் சண்டை போடுறோம்னா நம்ம வேற ஒண்ணும் செய்யல, பிசாசு ஆராதிக்கிறோம் அர்த்தம். அவன் சொல்றான், நீ வந்து பொய் சொல்லு, நீ சண்டை போடு, ஏதாவது ஒண்ணு காரியத்தை சொல்றான், நீ இவங்க மேல ஒரு கசப்பை வச்சுக்கோ, உள்ளத்துல போடுறான். அந்த காரியத்தை நம்ம உடனே நம்ம செய்யறோம்னா நம்ம வேற ஒண்ணும் செய்யல, பிசாசை நம்ம ஆராதிக்கிறோம்னு அர்த்தம். பிசாசு ஆராதிக்கிறோம், இன்னைக்கு நம்ம வந்து சிலையை வணங்குறது கிடையாது. இன்றைக்கு அவனுடைய கட்டளைகள் நமக்கு விரோதமாய் வருகிறது. இதை பணிந்து கொள், அதை பணிந்து கொள், இதை பணிந்து கொள். இப்ப அந்த பணிந்து கொள் என்று சொல்லுகிற விஷயத்துல வந்து அவனுக்கு நம்ம ஒருபோதும் அடிபணியக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிச்சான். மத்தேயு 4 லூக்கா 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 11-12 வசனங்கள் வரைக்கும் வரேன், படிக்க வேண்டாம், அப்படி சொல்லிட்டே போறேன். அந்த 40 அளவும் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். இப்ப பிசாசு ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து நிறுத்தி இதை பணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து சொன்னானா, கிடையாது. விக்கிரகத்தை கொண்டு வந்து இதை பணிந்து கொள், நேபுகாத் நேச்சார் சொன்னது போல இயேசு கிறிஸ்து பிசாசு வந்து சொன்னானா, கிடையாது. அன்றைக்கு எத்தனையோ விக்கிரகங்கள் இருந்துச்சு, ஆனா இயேசு கிறிஸ்துட்ட வந்து விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்கல. இந்த கல்லுகளை அப்பமாக்கும்னா, அவருக்கு பசி இருக்கிறது, அவருக்கு பசி உண்டான போதுதான் இது நடக்குது. அவருக்கு பசி வருது, அந்த பசி வரும் பொழுது அவன் சொல்றான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவையை உணர்ந்து, நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய தேவைகளை புரிந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு காரியத்தை ஆஃபர் பண்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இயேசு கிறிஸ்துவினால் கல்லுகளை கண்டிப்பாய் அப்பமாக மாற்ற முடியும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்தினவருக்கு கல்லை அப்பமாக்குறது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது, பண்ண முடியும். ஒரு பக்கத்தில் அவருக்கு பசி, சாப்பிடணும்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அடுத்த பக்கத்திலே அவருக்கு அந்த சாப்பிடணும்னு ஒரு ஃபீல் இருக்கும் பொழுது இவன் சொல்றான், கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்கிறான். இதை அவரால் முடியாது கிடையாது, அவரால் பண்ணவும் முடியும். அப்ப பிசாசு நமக்கிட்ட வந்து இப்படிதான் நல்லதனமாக நமக்கிட்ட பேசுவான். கல்லுகளை அப்பமாக்குன்றது வந்து ரொம்ப அக்ரஸிவா கிடையாது, மிரட்டல் கிடையாது. மிரட்டல் துணியில எல்லாம் பண்ணல பிசாசு. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து மிரட்டல் துணியெல்லாம் பண்ணல. நேபுகாத்து நேச்சராத மிரட்டல் துணியில பண்ணியிருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துட்ட பிசாசு மிரட்டல் துணியெல்லாம் வரல, கல்லுகளை அப்பமாக்கு ரொம்ப சாஃப்டா அன்போடு அவருடைய தேவையை அறிந்து புரிந்து செய்யற மாதிரி இருக்குது. அவரால் முடியும். அவர் ஒருவேளை கல்லை அப்பமாக்கி இருந்தால் ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணும் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா பிசாசு ஆராதிக்கிறவர் மாறிட்டார்னு அர்த்தம். அவர் சொன்னதை செஞ்சிட்டாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக தன்னை அறியாமல் பிசாச ஆராதிச்சிட்டார்னு அர்த்தம், அடிபணிச்சிட்டார்னு அர்த்தம். அவருக்கு முடியும், அது அவருக்கு தேவையாகவும் இருக்கிறது, உணவு தேவையாகவும் இருக்குது, பசியாக இருக்குது, கல் அப்பமாக மாற்றவும் முடியும். ஆனால் சொன்னவன் சாத்தானாக இருந்ததுனாலே முடியாதுன்ட்டார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அதை மறுத்தார், எதிர்த்தார், அதற்கு உடன்படாமல் கவனமாய் தன்னை காத்து கொண்டார். இதுதான் ஆண்டவர். அப்போ நம்முடைய தேவை அறிந்து சூழ்நிலைகளை புரிந்து பிசாசு நயமாக நம்மிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னாலும் கூட அதை நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நாம் அவனை ஆராதிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இதுக்கு ஒரு செலவணக்கம் தேவையில்லை, அவன் சொல்றத நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் ஜெபிக்கணும்னு சொல்றார், அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை விட்டு நம்ம வேற ஏதாவது செய்ய முடியும், அவன் தூண்டுறான் நம்ம அதை செஞ்சோம்னா அதுவே அவன் ஆராதிக்கிறோம்னு தான் அர்த்தம். ஆண்டவர் நமக்கு சர்ச்சுக்கு கரெக்டாக வரணும்னு நினைக்கிறார், அப்போ அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஒரு காரியத்தை அவன் சொல்றான் செய்யறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவனை ஆராதிக்கிறோம்னு அர்த்தம். பிசாஸ் இப்படிதான் நம்மளை ஆராதிக்க வைக்கிறான், நம்மளை அறியாமல் அவனை ஆராதிக்க வைக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்டவருடைய லீடிங்கை நம்ம பார்த்து நம்ம அதில் நடக்கணும். அதற்கு மாறாக என்ன காரியங்கள் நாம் தூண்டப்பட்டாலும் அது ஆண்டவரால் வந்ததல்ல என்று புரிந்து அதற்கு உடன்படாமல் இருப்பது தான் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற வழி. ரெண்டாவது யோசிப்பாருங்க, ரெண்டாவது காரியத்தை சொல்கிறான், நீ தாழ குதியும், தேவதூதர்கள் வந்து உம்மை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவன் சங்கீதத்திலிருந்து எடுத்து சொல்கிறான் இல்லையா, அவனுடைய தூதர்கள் வந்து உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், அதை வச்சு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் குதிச்சிருக்க முடியும், தேவ தூதர் வந்து தாங்கி இருக்க முடியும். ஏன்னா அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பேதுரு பட்டயத்தை எடுத்து போர் வீரனை வெட்டும்போது ஆண்டவர் சொன்னார், நான் என் பிதாவை நோக்கி வேண்டி கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை எனக்கு அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். நான் ஒரு சின்ன காரியத்தை பிதாட்ட கேட்டேன்னா நீங்கள் 12 பேர் என்ன, 12 லேகியோன், 72,000 தூதர்கள் கூட வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னாரு. ஒரு தூதன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அப்படி பறந்து வந்து அப்படி தூக்கிட்டு போக மாட்டானா, செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருந்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய குமாரன் என்று அவனுக்கு நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் பிதாவுக்கு முன்னால் நிரூபித்தாலே போதும், அவர் பிசாசுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது நிரூபிக்க சொல்லி அவனை டெம்ப்ட் பண்ற மாதிரி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இதை செய்யும். அப்ப இப்படி நம்மளை பார்த்து தேவனுடைய குமாரனைன்னு கேட்டானேவன், நம்மளை பார்த்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால்னு கேட்டுட்டானே, இவனுக்கு நம்ம நிரூபிச்சே காட்டணும் அப்படின்னு அவர் செஞ்சிருந்தார்னா அந்த டெம்ப்டேஷன்ல அவன் சொன்னதை கேட்டு நம்மளை பார்த்து இப்படி கேட்டுட்டானே, நான் தான் உண்மையான தேவகுமாரன் அப்படின்னு ஒரு ஆவேசத்தில் அவர் செஞ்சிருப்பார். ஆனால் ஆட்டோமேட்டிக்கா அவனை ஆராதிக்கிறவனா மாறி இருப்பார். அவன் மேல் இவருக்கு அதிகாரமே இல்லாமல் போயிருக்கும். அந்த ஒரு விஷயத்துல தவறி இருந்தார்னா டோட்டல் அத்தாரிட்டியை எப்படி ஆதாம் கிட்ட இருந்து அவன் எடுத்தானோ அதே போல இயேசு கிறிஸ்து வந்து அத்தாரிட்டி அவன் எடுத்திருப்பான். ஆதாம் கிட்ட எப்படி அத்தாரிட்டி எடுத்தான், புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசிக்க வச்சான். அத்தாரிட்டி போயிடுச்சு, அதிகாரம் வந்து ஆதாம் ஏவாள்கிட்டது போயிடுச்சு. அவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் அதிகாரம் கை மாறிடும். ஆதாம் கிட்ட செல்லுபடியாச்சு, அதன் பிறகு வம்சம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனிடத்துல அது செல்லுபடியாச்சு. அவனுடைய காரியம் செல்லுபடியாகாத ஒரே இடம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அங்க மட்டும்தான் அவனுக்கு ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். அவர்கிட்ட வந்துதான் எந்த விஷயத்திலையும் தான் சொல்லி அவரை செய்ய வைக்க முடியல. ஒரு விஷயத்திலும் அவன் கட்டளை கொடுத்து அவரை கீழ்ப்படிய வைக்கவே முடியல. நயமாவும் பேசி பார்த்தான், என்னமோ பண்ணி பார்த்தான். ஆனால் அவரை எந்த விஷயத்திலும் தன் வார்த்தைக்கு அவரை கீழ்ப்படிய அவனால் ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய சக்சஸ். கடைசியில் பாருங்க, ரெண்டு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆனவன் என்ன சொல்றான், வேற வழியில ஓப்பனா வந்துட்டான். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் பூமியில் இருக்கிற சகல ராஜ்யத்தையும் அதன் மகிமை உனக்கு தர வேண்டாம். அப்ப அவனுடைய உள்நோக்கம் எங்க இருக்குது, அவரை பணிந்து கொள்ள வைக்கணுன்றதான் அவனுக்கு இருக்குது. இதுக்கு இயேசு கிறிஸ்து போய் காலில் சாஷ்டாங்கம் விழுந்து பணிந்து கொள்ள எல்லாம் தரங்கிறான். பணிந்து கொடுத்ததுன்னா சாத்தானை பணிந்து கொடுத்ததுன்னா நம்ம சாஷ்டாங்கம விக்கிரகத்தினால போய் விடணும்னு அவசியம் கிடையாது. பிசாசுக்கு முன்னால போய் சாஷ்டாங்கம் விடணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொல்றதை கேட்டாலே நம்ம பணிஞ்சிட்டோம்னு அர்த்தம் தான். புரியுதா உங்களுக்கு? அவன் ஒரு சொன்னானா, அவன் செய்யற ஒரு தப்பான காரியத்தை நம்ம உள்ளத்துல தூண்டினான்னா அதை நம்ம செஞ்சிட்டாலே நம்ம அவனை பணிஞ்சிட்டோம்னு அர்த்தம். இதுக்கு நம்ம போய் சாஷ்டாங்கம் விழுந்து லிட்டரலா தரையில விடணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொன்னதை செய்தாலே அவன் பணிந்து கொண்டான் என்றது அர்த்தம். அப்போ இப்படித்தான் பிசாசு செய்யறான். அப்ப இந்த இடத்துல இவர்களை எப்படியாகிலும் பணிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்கிறதுல அவன் கவனமா இருந்தான். நேபுகாத்நேச்சார் கூட இருக்கிற அந்த ஸ்பிரிட் அப்படிதான் செஞ்சது. தன்னுடைய தேவர்களையும் பணிந்து கொள்ள வைக்க வேண்டும், ஆராதிக்க வைக்க வேண்டும், தான் நிறுத்தின பொற்சிலையும் பணிந்து கொள்ள வேண்டும். ஆனா இவங்க ஒண்ணுல ரொம்ப தெளிவந்தாங்க, கர்த்தரை தவிர நான் வேறு யாரையும் எதையும் பணிந்து கொள்வது இல்லை. இன்னைக்கு சொல்றேன், இதுலதான் நம்ம தெளிவா இருக்கணும், என் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வேறு எதையும் நான் பணிந்து கொள்ள மாட்டேன், கர்த்தரை மட்டும்தான் நான் பணிந்து கொள்ளுவேன். அப்படின்னா அவர் சொல்றதை மட்டும்தான் நான் கேட்பேன், அவருடைய வார்த்தைக்கு மாறாக எதை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல அரசாங்க சட்டமா இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தால் அதற்கு நாம் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பது இதுல தெளிவாகிறது. பைபிள் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் காட்டுற பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:18-19 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள்.
இப்ப மிரட்டுறாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கும் அதான் பிசாசு செய்து. அப்போ பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாய் நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே அப்படின்னாங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருடைய கட்டளை தான் நமக்கு முக்கியமே தவிர அரசாங்க கட்டளை ரெண்டாவது தான். ஆண்டவருடைய கட்டளையும் அரசாங்க கட்டளையும் அதில் இடிக்காமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் யார் கட்டளை கொடுத்தாலும் அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் உலக ராஜ்யத்துக்கு எதிரானதுன்னு நான் சொல்ல மாட்டேன், முழுசும் எதிரானது கிடையாது. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, வரி செலுத்துறவங்களுக்கு வரி செலுத்துங்கிறாரு இல்லையா. அப்படி எதிரானது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானதா நீங்க, அதற்கு எதிராக ராஜ்யத்துக்கு எதிராக நீங்க என்ன சொல்றது போராடுங்கள்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கல. அதனால இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இந்த போராட்டம் நடத்தக்கூடாது அதுக்கு கர்த்தர் சொல்லலை இல்லையா. தர்ணா பண்றது, போராட்டம் நடத்துறது, மறியல் பண்றது இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அப்படி இருக்க சொல்ல ராஜ்யத்துக்கு விரோதமா நம்ம செயல்படக்கூடாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மாறாக செயல்படுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியம் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இங்க ராஜ கட்டளை சொல்லுகிறது சிலையை பணிந்து கொள், எங்களுடைய தேவர்களையும் ஆராதனை செய். இதுலதான் அவங்க தெளிவா இருந்தாங்க. கடைசியில இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க கீழ்ப்படிய முடியாது, நடந்ததுன்னு வாசிக்கலாம் தொடர்ந்து.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடுங்கோபம் உண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கனியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள்.
இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, அது இராணுவத்திலே பலசாலிகளான சில ஆண்களை கொண்டு வந்து நீங்க தான் இவளை கட்டி கொண்டு போய் போடணும்னு சொல்றான். இவர்களை அப்படி கயிற்றில் கட்டி கொண்டு போய் அக்னி சுவாலையில் போடுறாங்க. அக்னி சுவாலை, அந்த அக்னி சுவலை 7 மடங்கு அதிகமாக அது அனலூட்டப்பட்டதா இருந்தது. கொண்டு போனவர்கள் கிட்ட போகும்போதே சாம்பல் ஆயிட்டாங்க. இவங்களை போட்ட உடனே இந்த மூணு பேரும் உள்ளே எந்த விதமான சேதம் இல்லாம கூலா நடந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸும் எரியல, தலைமுடியும் கருகல, ஒண்ணுமே ஆகல, ரொம்ப சாதாரணமா நடக்கிறாங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் அதை அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறான். பார்க்கும்பொழுது அந்த அக்னி ஜுவாலையில் என்ன நடக்குதுன்றதை வெளியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். உள்ளே 4 பேர் நடக்கிறத பார்க்கறான். இவனுக்கு டவுட், நம்ம 3 பேர் தானே போட்டோம், உள்ள 4 பேர் தெரியுதே. கேட்கறான், 3 பேர் தானே போட்டோம்? ஆமா, 3 பேர் தான் போட்டோம். ஆனா 4 பேர் நடக்கிறாங்களே, அந்த 4வது நபருடைய தோற்றம் வித்தியாசமா இருக்குது, அது வந்து தேவபுத்திரனை போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனே, தேவன் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர சொல்றான். இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 4 பேரை பார்த்தான், போட்டது 3 பேர், உள்ள 4 பேரை பார்த்தான். அந்த 4 பேரையும் வெளியில கொண்டு வரணும்னு நான் பேசினானா பாருங்க, 3 பேரை வெளியே கொண்டு வாங்க. 4வது ஆளை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. பார்த்தான், 4வது ஆளை பார்த்தான். ஆனா அந்த 4வது நபரை வெளியே கொண்டு வரணும்னு அவரை பார்க்கணும் அவனுக்கு எதாவது தோணுச்சா பாருங்க, தோணவே இல்லை. இதுதான் இன்றைய அசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறதான நபர்களுடைய மனநிலை. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் நடக்குது. 3 பேர் அக்னி ஜுவாலையில போடப்பட்டு உயிரோடு இருக்கிறாங்க. 4வது ஒருத்தர் வந்து காணப்படுகிறார். ஆனா அந்த 4வது நபரை பத்தி அவன் வந்து அவரை பார்க்கணும், அவரை வெளியில வந்தாரா, எதுவுமே அவன் யோசிக்கல. இதோட முடிஞ்சிருச்சு. இவங்களுடைய காரியம் என்னன்னா, இவங்களுக்கு நடக்கிற காரியத்தை குறிச்சு பாராட்டுவாங்க, போடுவாங்க, இவங்களுடைய தேவனே தேவன் வாங்க, ஆனா அந்த நாலாவது நபரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகருடைய தேவனே தேவன் தான், ஆனா அந்த தேவனை இவன் வந்து அக்செப்ட் பண்ணானா? இல்லை. நாலாவது நபர் அவன் விட்டுட்டு அவ்வளவுதான். இன்றைய அரசியல்வாதிகளும் அசுத்தாபிகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறவர்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதான அந்த கனம், அந்த மகிமை, அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மை, அந்த வசதிகள், அந்த காரியத்தை அவங்க விட்டு கொடுத்து இறங்கி வர்றது முடியாது. நாலாவது ஆளை பார்ப்பாங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பார்ப்பாங்க, அவருடைய மகிமையை பார்ப்பாங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க, உங்க இயேசுநாதர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வரமாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நடப்போம். எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க, கூட்டம் நடக்கும்போது வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு மேடையில் நிற்பாங்க, நாங்களும் ஜெபிக்கணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தலை குனிஞ்சு நிற்பாங்க, முழங்காலும் போடுவாங்க, தேவ ஊழியர் இடத்துல வந்து முழங்காலும் போடுவாங்க, ஜெபிக்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுங்க, அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுவும் இதுவும் ஒத்து போகாது, ஏற்றுக்க மாட்டாங்க. இது நேபுகாத்து நேச்சார் காலத்திலிருந்து இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் வரைக்கும் இதுதான் உண்மை. அப்போ நம்மளுடைய காரியம் என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையோடு காத்து கொள்கிறதுல மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, ஜெபிக்கணும், ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும், அதுக்கு வேண்டான்னு சொல்ல, ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம்னு சொல்றார், ஜெபிக்கணும். அதுக்கு மேல நம்ம வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரியம் கிடையாது. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அடிபணிந்து போகக்கூடாது, இதுல நம்ம தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு தவறு. என்னன்னா, தேவ ஊழியர்கள் அரசியல்வாதிகளிடத்துல அடிபணிந்து போகிறது மிகப்பெரிய தவறான காரியம். ஆண்டவரை விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம், அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. அரசியல்வாதிக்கு நம்ம அடிபணிந்து போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய காரியம் அதை விட மேலானது. நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னால மார்னிங் பைபிள் ஸ்டடியில் எடுத்தேன், இப்போ எடுக்கல, மார்னிங் பைபிள் ஸ்டடியில் எடுத்தேன். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்வார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ரொம்ப அருமையான காரியம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தேன், யூடியூப்ல இருக்கு, அப்புறம் பார்த்துங்க. நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். பார்வோன் தான் அந்த காலத்தில் இருக்கிறதுலயே பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா. ஆனா ஆண்டவர் சொல்றார், மோசியே, உன்னை நான் அவனுக்கு உன்னை நான் தேவனாக்கிட்டேன். அப்ப நான் அவனை விட நீதான் மேலான ஆள். அப்போ ஒரு தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், என்றைக்குமே உலகத்துல அரசாளுகிற எப்படிப்பட்ட டாப் லெவல் இருக்கிற ஆளை விட ஒரு தேவ பிள்ளை ஒரு லெவல் மேலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களோடு இசைந்து கை கோத்து போகிறதோ அடிபணிந்து போகிறதோ, அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது, அவங்களுக்கு இசைந்து போகிறதோ நம்முடைய காரியம் கிடையாது. அது நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியமாக இருக்கும், நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குற ஒரு காரியமா இருக்கும், அது செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மளை அதை விட மேலான ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருக்கார், நம்ம இறங்கக்கூடாது. அது தப்பு, இறங்கக்கூடாது, என்னைக்குமே இறங்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க கர்த்தருக்கு நிக்கிறவங்க. ஏன்னா ஒரு தடவை நான் கேள்விப்பட்டேன், பிரதர் அகஸ்டின் ஜெவகுமார் ஒரு ஒருத்தரத்தில் ஒரு செஞ்சிருக்காரு, உண்மையில் அது நல்ல விஷயம், கரெக்டான விஷயம். ஒரு தடவை சென்னையில் வந்து அவருடைய கூட்டம் இங்கே வேறு ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி ஒன்று அவுட்டரில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு அரசியல்வாதியும் அழைக்கப்பட்டார், இந்த ஒரு எம்எல்ஏவோ யாரோ அழைக்கப்பட்டிருந்துக்கு. அப்போ அரசியல்வாதி தெரியுமே, சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்க. அப்போது இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு சரியான நிலை கிடையாது, இவரு ஊழியக்காரரையும் கூப்பிட்டு இன்னொருப்பாங்க, அரசியல்வாதியும் கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் வருவார் வருவார், அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கொடுத்து வாழ்த்து பேசி அந்த அரசியல்வாதி அதை கொஞ்சம் தூக்குதும் கொஞ்சம் தூக்கி அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா அரசியல் ஜெபங்கமாட்ட கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இவங்க பாடி பாடி பார்த்துருக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, அரசியல்வாதி வந்த மாதிரி தெரியல, அந்த எம்எல்ஏ வந்த மாதிரி தெரியல. கடைசியில் பிரசங்கத்துக்கான டைம் ஆயிடுச்சு, இனி வர வர வரமாட்டார்னு நினச்சி மைக்கை கொடுத்துட்டாங்க. சரி, வரமாட்டார் போல இருக்குன்ட்டு இப்போ நம்ம செய்திக்கு நேராக போவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மைக்கை கொடுத்துட்டாங்க. இவர் மைக்கை வாங்கிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆரம்பித்து அவர் இன்ட்ரடக்ஷன் பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எம்எல்ஏ உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே இவ்வளோ எம்எல்ஏ வந்துட்டார், இது வந்துட்டாருன்னு எல்லாம் ரொம்ப ரொம்ப எல்லாம் மரியாதையெல்லாம் எழுதுனுன்னு இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறார். அவர் மேடல் ஏற்றி உட்காந்து வச்சுருக்காங்க, இவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சார், இவர் கவனிக்கிறார், இவர் பாட்டு பேச ஆரம்பித்தார். ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கிட்ட வந்தாங்களா, வந்து ஐயா எம்எல்ஏ வந்துட்டார், ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசிக்கிட்டோம், அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் மெசேஜ் தொடருங்க அப்படின்னு இவர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிக்கில் மைக்கை பிடிச்சி சொல்லிட்டாராம், மைக்கை என்கிட்ட கொடுத்த பிறகு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், அவர் வேணுன்னா உட்காரட்டும், பிரசங்கம் முடித்த பிறகு அவர் பேசிட்டு போட்டோம், இப்போ நான் இடையில் கொடுக்க மாட்டேன், பேசி முடித்த பிறகு தான் கொடுப்பேன், அதுக்கு பிறகு அவர் என்னென்ன பேசிட்டு போட்டோம், முடியாதுன்ட்டார், மைக்கிலே சொல்லிட்டார். சொல்லிட்டு பிரசங்கத்தை தொடர்ந்தார், அவன் வந்துட்டான், திரும்பியும் போக முடியல, வந்து உட்காந்துட்டான். ஒருவேளை அவருக்கு பேச கொடுத்தது என்ன பண்ணியிருப்பான், 2 நிமிஷம் பேசிட்டு இறங்கி போயிட்டே இருந்திருப்பான், நான் தான் பெரியால் இறங்கி போயிருப்பான். இப்போ மைக் அவங்ககிட்ட போகலை, வேறு வழியில் உட்காந்துட்டான், ஃபுல் கூட்டத்தில் உட்காந்து ஃபுல் மெசேஜும் கேட்டு கடைசியில் அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பிறகு வேறு வழியில் ஃபுல் மெசேஜும் கேட்டுட்டு அப்புறமா 2 வாரம் தான் பேசிட்டு போயிருக்கிறான். இது நல்ல விஷயம், இந்த விஷயத்தை நான் உண்மையிலேயே பாராட்டணும். என்றைக்குமே நம்ம வந்து அரசியல்வாதிக்கு அடிபணிந்து போக வேண்டிய காரியம் கிடையாது, தெய்வ பிள்ளைகளுடைய ஸ்தானம் மேலானது. அப்போது இந்த ஸ்டாண்டர்டை நம்ம நிற்கணுமே தவிர நம்ம அவங்களுக்கு அடிபணிந்து போகிறது ரொம்ப தப்பு. அதைத்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காண்பித்தாங்க. அந்த நிலைமையில் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்திருந்தோம், நேபுகாத்நேச்சருடைய மனசு கத்தருக்கு நேரம் திருமலை பாருங்க, அந்த தேவ புத்திரனுக்கு நேரம் திருமலை பாருங்க, அங்கே வந்தது லிட்டலாக இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்துவை தரிசிச்சிருக்கிறான், ஆனால் அவருக்கு நேராக தன் இருதயத்தை அவன் திருப்பலை, 4வது அவளை பற்றி கவலையப்படலை, அவளை பற்றி அவரை அக்செப்ட் பண்ணலை. இந்த 3 பேரை மட்டும் கூப்பிட்டு இவனுடைய தேவனே தேவன் சொன்னானே தவிர இவன் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கல. அதுதான் இன்றைய அரசியல்வாதி நிலைமையும். அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை ஆளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நம் ஜெபத்தினாலே இப்படிப்பட்டவர்களை நம்ம கட்டுப்படுத்தணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் மிகப்பெரிய அளவுக்கு அவன் சாம்ராஜ்யத்தில் ராஜாவாக இருந்தாலும் தானியேல் போன்றவர்கள் ஜெபத்தின் மூலமாக அவங்களை கட்டுப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதே போல தான் இன்றைக்கு சொல்றேன், ஆளுகிறவர்கள் என்ன டாப் போஸ்ட்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, நம் ஜெபத்தின் மூலமாக எப்படிப்பட்டவர்களையும் கட்டுப்படுத்த நம்மால் முடியும். அதான் உண்மை, 100% உண்மை. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக எப்படிப்பட்ட தலைவர்களையும், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கட்டும், தேசத்தில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டும் அவங்க கையில போனாலும் நம் ஜெபத்தின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். இது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். இதற்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாய் கர்த்தருக்கு நின்றால் நிச்சயம் சொல்றேன், தேசம் கர்த்தருக்கு நேராய் முழுவதமாய் திருப்பப்படும். ஒரு எழுப்புதல் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக தான் ஊற்றப்படும். அந்த எழுப்புதல் முழு தேசத்தையும் ஆண்டவருக்கு நேராய், அவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் கொண்டு வரும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், Glory to Jesus. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் மிக அழகாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் மூலமாக எப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தின் ராஜாவுக்கு முன்பதாக இவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்ற காட்சியை கர்த்தர் நமக்கு காட்டார். இதன் மூலமாக இதன் முடிவிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இது ஒரு பக்கம் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த மேன்மை. ஆனால் இந்த இடத்தில் இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன் என்பதை ஒரு நிழலாட்டமா பார்க்கிறோம். 60 முழ உயரம், 6 முழ அகலம், 6 கீத வாத்தியங்கள் கொண்டதான ஒரு பொற்சிலையோடு அதை வணங்குவதற்கான காரியத்தை செய்யலாம். இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடைய செயல்பாடு. அதே தூரா என்னும் சமவெளியிலே ஈராக், அதுதான் அங்கேதான் சதாம் ஹுசைன் போன்றவர்கள் எழுப்பினாங்க, அதே ஸ்பிரிட்ல எழுப்பினாங்க. நம்ம காலத்தில் அது நடந்துச்சு. ஆனால் இது எல்லாத்த விட பயங்கரமான ஒன்று வரப்போகிறது, அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி நேபுகாத்நேச்சாரை இயக்கின அந்த ஆவி, சதாம் ஹுசைனை இயக்கின அந்த ஆவி, அந்த கொலை வரியின் ஆவி, இந்த பூமியிலே வந்த தோன்றின அத்தனை சாம்ராஜ்யங்களுக்குள்ளும் செயல்பட்ட அந்த ஆவி கடைசியில் அந்தி கிறிஸ்துவின் மூலமாக செயல்பட போகிறது. இவர்கள் எல்லாருக்குள்ளும் செயல்பட்டதை விட ஒரு லெவல் கொடூரமாக கடைசி காலத்தில் அதை செயல்படும். ஏன்னா அது முடிவு எப்பவுமே ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும். அது சதாம் ஹுசைன் ஆட்சியை போல் அல்ல, நேபுகாத்நேச்சார் ஆட்சியை போல் அல்ல, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி மிக கொடூரமானது. அது இதெல்லாத்த விட ரொம்ப மோசமானது. ஏன்னா அதுதான் ஃபைனல் முடிவு. பிசாசு தனக்கு முடிவு வருன்றதை பார்க்கும்போது அவன் எப்பவுமே கொந்தளிப்பான். கடைசி நேரம் என்பது அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் கொந்தளிப்பான். அப்பதான் மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ செய்ய பார்ப்பான். தேவ பிள்ளையே, ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படாமல் போனால் அந்த காலத்தில் அகப்பட்டுக் கொள்ளுவீர்கள். ரகசிய வருகையிலே கர்த்தர் உங்களை எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் கைவிடப்பட்டால் அந்த ஆட்சியை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஜாக்கிரதையோடு தேவ சித்தத்தில் வாழ்வதற்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் மிக தெளிவானாங்க. உம்முடைய பொற்சிலையும் நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை, உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை. பிசாசுக்கு ஆராதனை செய்கிறது நான் என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். அது வெறும் ஒரு சிலை வணக்கம் மட்டுமல்ல, அவன் கொடுக்கிற எந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்பணிந்தாலும் அதற்கு நாம் ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிசாசு விக்கிரகத்தை கொண்டு வரல, கல்லுகளை அப்பமாக்கும் தான் சொன்னான். மேலிருந்து கீழே தாழ குதியும் தான் சொன்னான். அதை தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கும்படிக்கு இதை செய்ய சொன்னான். ஆண்டவர் மாத்திரம் அவன் சொன்னதை செய்து தன்னை நிரூபிக்க நினைத்திருப்பாரானால் அவனை ஆராதிக்கிறவராய் அவர் மாறியிருப்பார். அதனால தான் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்படின்னா இது ஆராதனைங்கிறார். எப்படி? மேலிருந்து தாழ குதியுன்னு சொல்லும் பொழுது அதற்கு முடியாதுன்னு சொல்றது கர்த்தருக்கு ஆராதனை செய்யறது. அதை செய்து விட்டால் அது பிசாசுக்கு ஆராதனை செய்யறது. நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள். அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவனை பணிந்து கொள்ளுகிறோம். அது அவனுக்கு செய்கிற ஆராதனை. ஒருபோதும் பிசாசுக்கு ஆராதனை செஞ்சிடாதீங்க. அவன் சொல்றத செஞ்சு அவனுக்கு ஆராதனை பண்ணிடாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம். வேற யாரையும் எதையும் நாம் ஆராதிச்சிடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு தெய்வம். எந்த மனுஷரையும் ஆராதிக்காதீங்க. உங்கள் இருதயத்தில் எந்த மனுஷரையும் மேலான ஸ்தானத்தை கொடுக்காதீங்க. கர்த்தரை விட முக்கியமாய் எந்த மனுஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், எந்த நபராக இருக்கட்டும், ஆண்டவர் ஒருவரே ஆராதிக்கப்படுகிறவர். வேற யாரும் கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் ஆராதிக்கப்பட வேண்டியவர். எந்த அரசியல்வாதியும் ஆராதிக்கப்படுக வேண்டியவன் அல்ல. கர்த்தர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். வேற எதையும் நாம் ஆராதித்து ஆண்டவரை விசனப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆளுகிறவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை நான் கடைசியில் சொன்னேன். அங்கே நாலாவது நபர் ஒருவர் தேவகுமாரன் கூட உலாவுறாரு. இந்த மூணு பேரை அவன் வெளியில் எடுத்தானே தவிர அந்த நாலாவது நபரை பற்றி புகழ்ந்தான். ஆனால் அந்த நாலாவது நபரை தன் இருதயத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாலாவது நபரை அவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளல. அது நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் வரும்போது தெரியும், ஃபோர்த் சாப்டரில் வரும்போது தெரியும். அவன் இன்னமும் ஆண்டவருக்கு விரோதமாகத்தான் இருந்தான் என்பது அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம வாழ்க்கையிலே அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். தங்களுடைய மேன்மைகளை ஈஸியாக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கர்த்தரை பின்பற்றினால் தங்களுடைய உலக மேன்மை கைவிட்டு போயிடும், அது அவங்களுக்கு தெரியும். உலக மேன்மைகளை கர்த்தருக்காக இழக்கிறதற்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் ஆளுகிறவர்கள் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்காக தங்கள் உலக மேன்மைகளை இழக்கிறதுக்கு அங்கே ஒருபோதும் அந்த பதவிகளையும் மேன்மைகளை இழக்க அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதுதான், ஏன்னா அவங்க ஸ்பிரிட்டில் நடத்தப்படுறாங்க, ஒரு ஆவி அவர்களை ஆளுகை செய்கிறது. அதனால் அவங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க அவங்களால முடியாது. கர்த்தரை பற்றி தெரியும், கர்த்தர் தெய்வம்னு பேசுவாங்க, ஸ்டேஜில் பேசுவாங்க, ஆனால் அவருக்கு வாழ மாட்டாங்க, அவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா பேசுகிறாங்க, ஆனால் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ சொல்லுங்கள், வாழ மாட்டாங்க, முடியாது. ஏன்னா அவங்க வேறு ஸ்பிரிட்டில் நடத்தப்படுறாங்க. அதை விட்டு இறங்கி வர்றதுக்கு அவ்வளவு சுலபத்தில் அவங்களுக்கு முடியாது. அது கர்த்தரை கிருபை கொடுத்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நம்ம வேலை அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும், அதுதான் கர்த்தருடைய காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களுடைய நிலை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்து உமக்காக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க, நடத்துங்க அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாது, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.